நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்யும் போது நிறைய அதுல பூச்சி நோய் தாக்குதல்கள்லாம் ஏற்படுது. அதையெல்லாம் வந்து நம்ம சிறந்த முறையில கட்டுப்படுத்தினாதான் நம்ம எதிர்பார்க்கிற மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து தக்காளியை தாக்கக்கூடிய நோய்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த பயிர் நோய்கள் ஏற்படுறதுக்கான காரணிகள் என்ன, அந்த நோய் எப்படி பரவுது அந்த ஒரு குறிப்பிட்ட பயிர்ல அப்படிங்கறதெல்லாம் பத்தி நமக்கு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார்.
வணக்கம். பயிர் நோய்களை பொறுத்துள்ள முக்கியமான காரணிகள்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையான காரணிகள் தான் இருக்குது. ஒன்று வந்து பூஞ்சானமால வர காரணிகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாக்டீரியா போன்ற கிருமிகளை வரது, மூன்றாவது பார்த்திங்கன்னா நச்சுயிரி நோய்கள், நம்ம வைரஸ்ன்னு சொல்கிறோம், நமக்கு வர வைரஸ் காய்ச்சல் மாதிரி வைரஸ்னால பரவ நோய்கள் நச்சுயிரி நோய்கள். இது தவிர ஃபைட்டோ பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு வகை காரணிகளும் இருக்குது. பயிர் நோய்களுக்கு இதே மாதிரி நுண்ணுயிர்களால் வர பாதிப்புகள் தான் வருது, அதனால தான் நோய் வருது. இது பரவ முறைகள்னு பார்த்திங்கன்னா மண் மூலமாக, நீர் மூலம், காற்று மூலமாக, அப்புறம் வந்து மழை நீர் தேங்கி இருக்கும் இதில் வந்து சில பூஞ்சானம் இருக்கும் அது மூலமாக பரவும். அப்புறம் வந்து பூச்சிகள் மூலமாக, முக்கியமாக பூச்சி வந்து நச்சுயிரி நோயை பரப்புறதுக்கு ஏதுவாக இருக்குது. ஒரு செடியிலேருந்து சாரை உறிஞ்சி இன்னொரு செடிக்கு தாவும்போது அந்த பூச்சிகள் வந்து அந்த நச்சுயிரி நோயோட தாக்கம் இருந்ததுன்னா அது வந்து ஒவ்வொரு செடிக்கு மாறி மாறி பரவுறதுனால இதே மாதிரி செடிகளுக்கு நோய்கள் வருதுங்க.
சரிங்க சார். இப்போ குறிப்பாக தக்காளி எடுத்துக்கும் போது நாற்று தனியாக நாற்றங்கால்களில் உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் தான் நடவு வயலுக்கு கொண்டு போகிறோம். இப்போ அந்த ரெண்டு நிலைகளிலேயுமே நிறைய நோய்கள் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல நாற்றங்காலில் தக்காளியில் என்னென்ன நோய்கள் தாக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து குடித்தட்டு நாற்றங்கால் தான் போகிறோம். சில விவசாயிகள் மேட்டுப்பாதை முறையில் நடவு செய்கிறாங்க. நாற்றங்காலில் பார்த்தீங்கன்னா நாற்று அழுகல் நோய், பித்தியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானம் தான் அந்த நோயை பரப்புது. அதிக ஈரப்பதம் இருக்கும்போதும் நிறைய குளித்தட்டில் வந்து நிறைய தண்ணி தேங்கி இருந்தாலோ இல்லாட்டி நிறைய ஈரப்பதமான அந்த மண் போடுற அந்த மண் வந்து நிறைய ஈரப்பதமாக இருந்ததுன்னா இந்த பூஞ்சானம் வந்து வெகு விரைவில் அப்படியே பரவிட்டே இருக்கும். இது தக்காளி மட்டும் இல்லை, தக்காளி, கத்திரி, மிளகாய் எல்லா நாற்றங்காயிலையும் இந்த நோய் வந்து தீவிரமாக பரவுது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது. அதாவது ஒன்றில் இந்த நோய் தாக்கியிருந்ததுன்னா விதை முளைக்கவே செய்யாது, இல்லாட்டி முளைச்சிருந்ததுன்னா அதோட கழுத்து பகுதியில் ஒரு மாதிரி செம்பழுப்பு நிறத்தில் ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு பூஞ்சானம் அப்படியே பரவும். பரவி அந்த கழுத்து பகுதி வந்து உடஞ்சி கீழே விழுந்துடும், நல்லா மண்டிட்டு கீழே விழுந்துற மாதிரி உடஞ்சி கீழே விழுந்துடும். இலை தோண்டி அந்த வெத்திலையிலையும் தண்டின் அடிப்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சானம் அப்படியே பரவுது. அப்புறம் அப்படியே திட்டு திட்டாக வந்து ஒரு மூணு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தை தொங்க போடுற மாதிரி எல்லா நாற்றும் பரவிடும். பூஞ்சானத்தை கண்ணால் கூட பார்க்கலாம், நல்லா வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு அப்படியே பரவிட்டு வரும். அந்த மண்ணில் ரெண்டு மூணு பூஞ்சானம் இருக்குது. சிலது வந்து கடுகு வெள்ளை கடுகு இருந்தால் அப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த கடுகு தன்மை வந்து நம்ம தண்டிலே பார்க்கலாம், அந்த கடுகு மாதிரிங்கிற இது அந்த பூஞ்சானந்தை. விவசாயிகள் வந்து உரிய நடவடிக்கை வந்து நாத்தங்கள் எடுக்காட்டி இதே மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு நடவடிக்கையில் போகும்போதே உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இது பூஞ்சானால் வருது. இது தவிர நச்சுரி நோய் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வைரஸ்ங்கிற நோய் வந்து உங்கள் நாட்டங்களில் வந்து நச்சுரி நோயும் தாக்கலாம். நச்சுரி நோய் வந்து சில பூச்சிகள் வந்து அந்த நச்சுரிய தன்மையை கொண்டு இருந்ததுன்னா அது வந்து அந்த நோய்களை பரப்ப காரணியாக இருக்குதுங்க.
இப்போ நாற்றங்களில் ஏற்படுற இந்த நோய்களை கட்டுப்படுத்துகிற முறைகள் சொல்லுங்கள் சார்.
நான் ஏற்கனவே சொன்னேன், அது ரெண்டு வகையில் சொல்கிறாங்க, குளித்தட்டு நாட்டங்கள் இல்லாட்டி வந்து மேட்டுப்பாத்தி போடலாம். பாத்தி போட்டு நடும்போது நல்ல மேட்டுப்பாத்தி, தண்ணி தங்காதவாறு நல்ல மேட்டுப்பாத்தி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலமாக இருக்குது, இப்போ தான் இந்த நோய்கள் பரவுறதுக்கான சரியான நேரம் இது தான். ஏன்னா நல்ல காற்றின் ஈரப்பதம் வந்து நிறைய இருக்கும், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 20-25 டிகிரி சென்டிகிரேட் வந்து நைட்டு போகும்போது இந்த பூஞ்சானம் வந்து ரொம்ப வேகமாக பரவும். மேட்டு பாத்தி அமைச்சு நல்ல தண்ணியை வடிகால் விடுற மாதிரி விடணும். நீங்கள் பாத்தியாக போட்டிங்கன்னா இல்லை, குளித்தட்டு போனீங்கன்னா தண்ணியை வந்து கம்மியாக விடுங்க. நல்லா ஓரளவுக்கு அந்த மண்ணை வந்து கையில் இழுத்து பிடிச்சானா தண்ணி கீழே விழக்கூடாது, ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் வந்து தண்ணி கீழே சுட்டக்கூடாது. அதே மாதிரி உள்ள இதில் தான் நீங்கள் வந்து விதை போடணும். அப்புறம் விதை நேர்த்தி ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி மருந்தாலையும் பண்ணலாம், இல்லாட்டி வந்து உயிரியல் முறை பூஞ்சானம் பண்ணலாம். மருந்தால் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கார்பன் டாசியம் பெவிஸ்டின்னு கிடைக்கும். கார்பன் டாசியம் வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைஞ்சி அந்த தக்காளியோ இல்லாட்டி மிளகாய் எதுனாலும் சரி தான் நாற்றுல வர நோய்க்குன்னா விதை நிறுத்தி பண்ணலாம். விதை நிறுத்தி பண்ணி நீங்கள் வந்து குழித்தட்டு நாட்டங்களில் நெருக்கமாக போடாமல் ஒரு குழியில் வந்து நிறைய 2-3 விதை போடும்போது நெருக்கி வரும்போதும் இந்த நோய் பரவ சான்ஸ் இருக்கு. ஒரே இடத்துல 4 நாற்று வரும்போது அந்த நெருக்கத்தையும் அந்த பூஞ்சானம் பரவுறதுக்கு ஒரு காரணியாக இருக்குது. ஸோ நெருக்கி நடாமல் ஒரு குழித்தட்டில் வந்து ஒரு விதை போட்டு ஒரு நாற்று வர மாதிரி பண்ணணும். தண்ணி அதிகமாக இருக்காமல் வடிகட்டணும், தண்ணி தேங்கக்கூடாது. அதுக்கப்புறம் விதை நேர்த்தி பண்ணணும். தக்காளி ஆகிட்டனா ஒரு 20-30 நாளாவது வச்சுருப்பீங்க. 25 நாளில் காப்பர் ஆக்சிக்ளோரைட், இது வந்து ஒரு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் பூவாளியில் கலக்கி வேர் பகுதியில் நிறைய மாதிரி விட்டிங்கன்னா பூஞ்சானம் வலை நோய், நாட்டெழுகு நோய் வந்து தடுக்கலாம். இதில் நச்சுரி நோய்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த நைலான் நெட்டை வந்து குளித்தட்டு போடும்போது நைலான் நெட்டை ஒரு 4 கம்பி இல்லாட்டி இது மேட்டு பாத்தி போடும்போது 4 பக்கம் ஒரு குச்சி வச்சு நைலான் நெட்டை போட்டுக்கலாம். போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து தாக்காது, அந்த பூச்சி நச்சுரி பூச்சிக்கு உள்ள பிரச்சனை இருக்காது. இது தவிர நீங்கள் பார்க்கும்போதே நம்ம அனுபவம் தான், அது பார்க்கும்போதே வந்து அந்த இலை சுருங்கி இருந்தாலும், எப்படி நச்சுரி நோய் பாதிப்பு எப்படி இருக்கும்னா இலை வந்து சுருங்கி இருக்கும், கழுத்து பகுதி திரும்பி இருக்கும், முழு இலையும் அப்படியே நல்ல கேர்லிங் சொல்லுவாங்க, உருவமற்ற தன்மையை அடைந்து விடும். அதே மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் நச்சுரிக்கான காரணமாக, பூஞ்சான மாதிரி இல்லை. ஒரு செடியில் இருந்தாலே அந்த செடியை அகற்றி விடுவது நல்லது. அதை எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா மற்ற செடிக்கு நம்ம வந்து பரவுறதை தடுக்கலாம். அது ஒன்று. இது தவிர நம்ம நைலான் நெட்டு அதை வச்சு இது பண்ணலாம். தேவைப்பட்டால் பூச்சிகளுக்கான ஒரு மருந்து, நம்ம நைலான் நெட்டு போட்டால் அந்த பிரச்சனை வராது, அப்படி இல்லாட்டி தேவைப்பட்டால் சாறு உறிஞ்சும் பூச்சிக்கான டைமித்தோயேட் அப்படிங்கிற மருந்து வந்து 2 மில்லி 1 லிட்டர் பூவாளியில் கொஞ்சம் நீங்கள் நடந்து விட்டாலும் நச்சுரி பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.
சரிங்க சார், இப்போ வந்து நாற்றங்காலில் வந்து விதைகள் மூலமாக நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அங்கே நம்ம மேட்டுப்பாத்தியாக இருந்தால் அந்த மண் மூலமாகவோ அல்லது குழித்தட்டுகளில் நம்ம பயன்படுத்துகிற ஊடகம் மூலமாகவோ நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
ஏற்கனவே நீங்கள் தக்காளி போட்டிருந்தீங்க, அந்த மாதிரி நோய் இருந்தது அப்படின்னா மண் மூலமாக பரவற நோயாக இருந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் மண் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா திரும்பி மண் மூலமாக பரவற நோய் வர சான்ஸ் உண்டு. அதனால் நல்ல வாங்குற கொக்கோபீட்டு சொல்கிறோம், நிறைய மீடியா யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு பொதுவான விவசாயிகள் எல்லாமே குளித்தட்டு தான் போகிறாங்க. குளித்தட்டு போகும்போது நல்ல மீடியாவை வாங்கி, வாங்கும்போதே நல்ல மீடியாவை வாங்கினீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து அந்த மண்ணை பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே வயலில் பாதிக்கப்பட்ட வயலையோ இல்லை இருந்து நீங்கள் அந்த அதே மாதிரி மண் எடுத்து நீங்கள் போடும்போது மண் மூலமாக வர பூஞ்சானங்கள் பரவ வாய்ப்பு இருக்குது.
சரிங்க சார், இப்போது இந்த நச்சுயிரிகள் அல்லது பூஞ்சானங்களால் பரவக்கூடிய இந்த நோய்கள் வந்து நாற்றங்களில் தாக்குது. இதே நம்ம வயல்வெளிகளில் நடவுக்கு கொண்டு போகும்போது வயலில் நட்டதுக்கு அப்புறம் என்னென்ன விதமான நோய்கள் தக்காளியை தாக்குதுங்க?
இப்போ நம்ம நாட்டை பார்த்தோம், அதே மாதிரி 25-30 நாள் கழித்து நீங்கள் வந்து அடுத்தது வயலுக்கு போகிறீங்க. வயலில் போகும்போது அதுலேயும் நிறைய விதமான நோய்கள், நிறைய விவசாயிகள் கொண்டு வராங்க, நிறைய விதமான நோய்கள் வருதுங்க. இதுலேயும் இதே மாதிரி 3 வகையாக பிரிக்கலாம். பூஞ்சாள நோய்கள், பாக்டீரியாவில் நிறைய பேர் விட்டுருவாங்க, பாக்டீரியாவில் நோய்கள் மற்றும் நச்சுரி, அதனால வர நோய்கள் வந்து பரவுதுங்க. பூஞ்சானால் வர நோய்கள்னு பார்த்தீங்கன்னா வாடல் நோய், அது 2 வகையாக இருக்குது. சில வாடல் நோய் வந்து வெயில் காலத்தில் வரும், சிலது வந்து நல்ல மழை பெஞ்சு இப்போ இதே மாதிரி இருக்கிற சீதோஷ்ணத்தில் வாடல் நோய் வரும். வாடல் நோய் பார்த்தீங்கன்னா அந்த தண்டின் அடிப்பகுதி வந்து ஃபுல்லாக பூஞ்சானத்தால் தாக்கப்பட்டிருக்கும். அந்த தண்டை வந்து 2 வெடித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செவ்நிற கோடுகள் வந்து அந்த இதில் காணப்படும். எப்படி நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு பிளாக் வச்சா அப்படி இருக்குமோ அதே மாதிரி பூஞ்சானம் ஃபுல்லாக அந்த தண்டில் பரவிடும். அப்போது அதனால என்னென்னா மேலே வந்து அதோட நீர் சத்து, நீரோ ஆகாரமோ அது மேலே போகாது, செடிக்கு போகாது. செடி வந்து ஒரு 10 நாளில் 1 வாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தொங்க போட்டுக்கோம், ஃபுல்லாக வாட ஆரம்பிச்சிடும். 4 விடல ஒரு 20 நாளில் ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிடும். வாடல் நோய் வந்து தீவிரமாக இருந்ததுன்னா ஃபிசேரியம் அப்படிங்கிற பூஞ்சானம் இருக்குது, ஸ்க்ளீரோஷியம் அப்படிங்கிற பூஞ்சானம், எல்லாமே பூஞ்சானத்தால் வரதான். இந்த பூஞ்சானம் சிவியராக ரொம்ப தீவிரமாக இருந்ததுன்னா அப்படியே வயல் ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு வகையான நோய், பூஞ்சான நோய் முக்கியமான நோய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலைகளில் வர நோய், இலைகளில் பார்த்தீங்கன்னா முன்கருகள் பின்கருகள் 2 வகையாக பிரிக்கிறோம். அதாவது நட்ட ஒரு 30-35 நாளில் ஒரு வகையான நோய் வருதுங்க, முன்கருகள் நோய் அப்படிங்கன்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வட்ட வடிவான புள்ளிகள், சொல்ல போனோம்னா தரச்சக்கர மாதிரி சுற்றி 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 ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் அப்படியே இலையில அப்படியே திட்டு திட்டாக காணுவோம். 4 அடவில் அந்த இதெல்லாம் சேர்ந்து நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சோம். இது வந்து முன்கருகள், ஏன்னா வந்து முதல்ல வருதுனால சீக்கிரம் வருதுனால. இந்த இதே மாதிரி ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் வந்து இதே மாதிரி நோய் பரவுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்கருகள் நோய், கொஞ்சம் ஒரு 60-70 நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே இலைக்கு பின்னால் பூஞ்சாலம் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கும், அது அப்படியே கருக ஆரம்பிக்கும். இதெல்லாம் இலைகளால் வர நோய். இப்போ இந்த 2 நோய்க்குள்ள மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடல் நோய்க்கு நீங்கள் வந்து அப்படி தென்பட்ட உடனே நீங்கள் வந்து வேற நினைச்சிட வேண்டிதான், நிறைய மருந்துகள் இருக்குங்க. கார்பன் டைசிம் அதுவே எடுத்துக்கலாம், எடுத்தானா 1 கிராம் 1 லிட்டர் அதை வந்து நீங்கள் வந்து வேர்பகுதியில் நிறையிற மாதிரி விடலாம். சில கலப்பு மருந்துகளும் வருது, கார்பன் டைசிம் மேங்கோ சப்போட சேர்ந்து கலப்பு மருந்துகள் வருது, அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். எல்லாமே சதவீதம் வந்து கம்மியாக 0.1%, 0.2%. இந்த சதவீதத்தில் தான் வந்து நீங்கள் மருந்துகளை பயன்படுத்தலாம். அதிகமாக பயன்படுத்தும் போது பயிருக்கும் பிரச்சனை வரும். அதனால் 0.1% 1 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் நினச்சி விடலாம். இது தவிர உயிரியல் முறை கட்டுப்பாடுகளும் இருக்குது, அது நம்ம மேற்கொள்ளும் போது ஒரு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பை வந்து மேற்கொள்ளலாம். இலைப்புலி நோய்க்கு வந்து நீங்கள் மேங்கோசப் அப்படிங்கிற மருந்து வந்து 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். அதாவது ஒரு 35வது நாள் 50வது நாள் 3 ஸ்ப்ரே கூட கொடுக்கலாம். நோய் தென்பட்டோடனே நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே போதும். மேங்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் இல்லாட்டி காப்பர் ஆக்சிக்ளோரைட் இது வந்து 2 கிராம் 1 லிட்டர். இந்த 2 மருந்தையும் நீங்கள் வந்து நட்ட 30வது நாளில் வந்ததோ வரலையோ நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே வந்து இலைப்புலிகளை நான் சொல்ல முன்கருகள் பின்கருகள் அப்புறம் நல்லா தக்காளி வந்த பிறகும் ஒரு கருகள் வரும், நான் ஃபுல்லாக கருகி ஃபுல்லாக அதை பார்த்தானே தக்காளி கெட்டு போயிருமான்னு நினைப்போம். ஆனால் அது வந்து அதோட முதிர்ச்சி பருவம், அதனால வர நோய்களும் இருக்கு. கூட இந்த மாதிரி மழை எல்லாம் இருக்கும்போது பூஞ்சானம் வந்த உங்களோட வயல் பகுதியில் இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஒரு 3 ஸ்ப்ரே கொடுத்தான்னா நீங்கள் கட்டுப்படுத்திடலாம்.
சரிங்க சார். அதே மாதிரி பாக்டீரியா நோய்களும் வந்து வரும்னு சொன்னீங்க, அந்த பாக்டீரியா நோய்கள் என்னென்னலாம் தக்காளியில் வருது, அதுலேருந்து தக்காளி பயிரை எப்படி பாதுகாக்கலாம்?
இப்போ நம்ம பூஞ்சானத்தால் 2-3 நோய் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து முக்கியமாக இந்த ஐப்பசி கார்த்திகை மாதிரிலாம் நல்ல மழை இருந்ததுன்னா வெகு விரைவாக பரவும். எப்படி காற்று நீர் மண்ணுலாம் முதல்ல சொன்னேன், அதே மாதிரி பாக்டீரியா பார்த்தீங்கன்னா புண்ணு இருக்குல்லையா, நம்ம சின்ன ஓட்டை இருந்தாலும் அது வழியாக பாக்டீரியா வந்து உள்ளே புகுந்துடும். அதனால நம்ம அந்த மழைக்கு காரணமாக ஈஸியாக அது தண்ணி மூலமாக ஈஸியாக அப்படி வந்து பரவ ஆரம்பிச்சு. தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா இலைப்புலி நோய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வட்ட வடிவமான புள்ளி இருக்கும், அதை சுற்றி மஞ்சள் நிற வட்டம் எப்படி சூரியனை இருக்க மாதிரி இருக்கும் புள்ளியை சுற்றி மஞ்சள் நிற இது இருக்கும். அது அப்படியே அப்படியே சேர்ந்து சேர்ந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா தண்டு கருகும், அப்புறம் அப்படியே முழு இலையும் ஃபுல்லாக கருக ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த பாக்டீரியா வந்து அந்த பரவுற விதம் வந்து தண்ணி மூலமாக ஈஸியாக அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும், மண் மூலமாகவும் பரவ வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை பாக்டீரியா வாடல் நோய்னு சொல்கிறோம், அது வாடல் நோய் நம்ம பகுதியில் அவ்வளோவா இல்லை. அந்த வாடல் நோய் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு 2 நாள் நல்லா இருக்கும், 3வது நாள் பார்த்தீங்கன்னா திடீரென்று வாடிடும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வாட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா அது பாக்டீரியாவோட வாடல் நோய். இது தவிர பாக்டீரியாவா பூஞ்சானமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத அனுபவத்தில் தான் தெரியும். இன்னொரு எளிய முறை என்னென்னா அது வந்து அந்த தண்டு பகுதியை தொட்டு பார்த்தானா பிசின் இருக்கும், அதை எடுத்து சின்ன ஒரு வாளியிலையோ தண்ணியை விட்டுட்டு அதில் வந்து அந்த தண்டை அப்படியே முக்கினீங்கன்னா அது வெளியாக வந்து அந்த பிசின் வெளியில் வரும். ஸோ அதை வச்சு நம்ம பாக்டீரியா போன காரணிகள்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பாக்டீரியாவுக்குன்னு தனி மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் சிலது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஸ்டெப்டோசைக்ளின் அப்படின்னு ஸ்டெப்டோமைசின் சல்ஃபேட்டு ப்ளஸ் டெட்ராசைக்ளின் ரெண்டும் சேர்ந்த கலவை இருக்குது, ஸ்டெப்டோசைக்ளின் அப்படின்னு மருந்து இருக்குது. அது வந்து ஒரு 100 மில்லிகிராம் 1 லிட்டர் தண்ணி, அது கூட வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடும் சேர்த்துக்கலாம், 2 கிராம் 1 லிட்டர். இது ரெண்டும் சேர்ந்து வந்து நீங்கள் வந்து முதலே கொஞ்சம் இதே மாதிரி மழை சீதோஷணம் இருக்கும்போதே 2 தடவை நீங்கள் வந்து தெளித்தாலே ஓரளவுக்கு பாக்டீரியா காரணிகளை வந்து கட்டுப்படுத்தலாம். ஏன்னா அது வந்து பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி இருக்கனால அந்த ஸ்டெப்டோமைசினையும் நீங்கள் காப்பரையும் சேர்ந்தே அடிக்கலாம். காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து ஒரு 2 கிராம் 1 லிட்டர் அடிக்கிறதுனால பாக்டீரியா இதை வந்து தடுக்கலாம். இது தவிர தனி மருந்துங்கிறது வேறு பாக்டீரியாவுக்கு இல்லை, நல்ல சுத்தமான இதை மேலாண்மையை கடைபிடிச்சாலே போதும்.
சரிங்க சார். இப்போ நச்சுயிரி நோய்கள்னு சொல்லிட்டு தக்காளியை தாக்கக்கூடிய நோய்கள் என்ன இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம மேலாண்மை பண்ண முடியும்?
அடுத்த முக்கியமான நோய்னு பார்த்தீங்கன்னா நச்சுயிரி நோய். இதில் ஒரு 2-3 நோய்கள் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா 2 அதாவது தக்காளி புள்ளி வாடல் நோய் சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியமான நோய். இந்த நோய் பார்த்தீங்கன்னா இலையில் வந்து அப்படியே கரும்பழுப்பு புள்ளி அப்படியே ஆரம்பித்து தண்டு பகுதி அதோட சின்ன சின்ன வேர்கள் ஃபுல் கழுத்து பகுதி எல்லா இடத்துலையும் பரவி ஒரு 20 நாளில் பூரா செடியும் வந்து பட்டு போயிடும், ஃபுல்லாக மஞ்சளாக தான் ஆரம்பிக்கும். நமக்கு முதல்ல வந்து அதுக்கு வித்தியாசம் தெரியாது, இது வந்து பூஞ்சானமா இல்லாட்டி பாக்டீரியாவா இல்லை நச்சுயிரியான்னு. இந்த நோயை பார்க்கும்போது அந்த மஞ்சளும் இருக்கும், நெக்ரோசின்னு சொல்கிறோம், அதை கருகிய நிலை வந்து தண்டு பகுதி கழுத்து பகுதி எல்லா பகுதியிலையும் பரவும், அப்படியே செடி முழுவதும் காஞ்சிருங்க. இது பரப்புறது பார்த்தா இலைப்பைங்கிற பூச்சி தான் இந்த நோயை வந்து பரப்புது. 30வது நாளையும் வரலாம், 50, 70. நம்ம தக்காளி வாங்கும்போதே பார்க்கலாம், அதில் வந்து சிவப்பு கலரில் மஞ்சள் நிற திட்டுக்கள் இருக்கும், அது வந்து இந்த நச்சுயிரியால் வந்த நோய். அதுக்கு மேலேயும் அறுவடையும் பண்ணலாம், ஆனால் அது காயிலையும் வரும். காயில் வந்து அதனால நமக்கு பாதிப்பு இல்லைங்க, அது தக்காளியால் வர சத்துக்கள் நமக்கு கம்மியாகும். பழமும் வாங்குறது யாரும் விரும்ப மாட்டாங்க, ஏன்னா சிவப்பு கலரில் வந்து அந்த மஞ்சள் கலர் வளையங்கள் இருக்கும் பொழுது வாங்க மாட்டாங்க. இது வந்து இப்போ இலைப்பைனால் பரவுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தக்காளி இலை சுருட்டு நோய். இது பார்த்தாலே விவசாயிகள் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா வந்து இலை ஃபுல்லாக மேல் நோக்கி நல்லா சுருண்டு போயிருங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டை ஆயிரும், இலை ஃபுல்லாகவே சுருண்டு போயிடும். ரொம்ப தீவிரமாக ஆகும்போது பார்த்தீங்கன்னா இலையே விரியாது. இது வந்து வெள்ளை ஈயால் பரவுது. 30 நாள் 40 நாளில் இதே மாதிரி இலை சுருட்டு வந்ததுன்னா காயே வராது. முதல் சொன்ன நோய்க்கு வந்து காய்கள் வர சான்ஸ் இருக்குது, ஆனால் ஒழுங்கற்ற முறையில் காய்கள் வரும். ஒன்று வந்து இலைப்பைனாலையும், இன்னொன்று வந்து வெள்ளை ஈயாலையும் பரவுது. எப்படி நமக்கு வைரஸ் பரவுதோ அதே மாதிரி தக்காளிக்கு நோய் வந்து பரவுற முறை. இதுக்கு வந்து நம்ம வந்து நாத்தங்காலேருந்தே மேலாண்மை முறை பண்ணணும். நான் எப்படி நைலா நெட்டு சொன்னனோ நைலா நெட்டு. இது தவிர பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வரப்பு பயிராக வந்து நீங்கள் வந்து சோளத்தையும் மக்காச்சோளத்தையும் இது பண்ணலாம். அது ஒரு நல்ல முறை தான். அது வந்து இந்த இதே மாதிரி பூச்சிகளை தவிர்க்க உதவியாக இருக்குது. வரப்பு பயிராக சோளம் மக்காச்சோளம், அது தவிர நைலான் முறை கட்டுப்பாடு நாட்டங்களில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டிகள், பூச்சியை விரட்டுறதுக்கு என்னென்ன உத்திகள் உண்டோ அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே, ஒரு 3 தடவை மருந்து இது பண்ணலாம். ஒன்று வந்து அசிஃபேட் அப்படிங்கிற மருந்து பயன்படுத்தலாம், ஒரு 25 நாளில் அந்த மருந்து பயன்படுத்தலாம். அப்புறம் ஃபிப்ரோனில் அப்படிங்கிற மருந்து, எல்லாமே 1 மில்லி 1 லிட்டர் சதவீதத்தில் ஒரு 15 நாள் இடைவெளியில் 3 முறை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணனால இதை மாதிரி இந்த இலைப்பேனோ இல்லாட்டி வெள்ளையோ தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். அப்போது உங்களுக்கு அந்த பாதிப்பு கம்மியாக இருக்கும். இன்னொன்று முக்கியமாக ஈஸியாக கடைபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நோய் தென்பட்ட உடனேயே அந்த செடியை வந்து நீங்கள் எடுத்துணும். எப்படி நம்ம வந்து வீட்டிலே நம்ம பார்க்குறோம் காய்ச்சல் வந்தால் நம்ம தள்ளி நிற்கிறோம், அதே மாதிரி செடியை நீங்கள் வந்து எடுத்துட்டாலே பாதி பரவலை வந்து தடுத்துக்கலாம். அறிகுறி தென்பட்ட உடனே அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த மேலாண்மை முறைகள்லாம் வந்து பின்பற்றலாம். இது கூட நீங்கள் வந்து வேப்ப எண்ணெயை சேர்த்துக்கலாம். வேப்ப எண்ணெய் அதுவும் ரொம்ப நல்லதான். இந்த மருந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 மில்லி 1 லிட்டர் வேப்பெண்ணையும் நீங்கள் சேர்ந்து கலந்து அடிக்கும்போது அந்த வாசனைக்கும் பூச்சிகள் வராது. பூச்சிகள் வராமல் இருக்கும்போது இதே மாதிரி நோய் வந்து அடுத்தடுத்த செடிக்கு வந்து பூச்சிகள் மூலமாக தான் பரவும். இந்த நாச்சுள்ள நோய்கள்லாம் பூச்சி மூலமாக பரவுனாலும் அதை கட்டுப்படுத்திட்டாலே நம்ம வந்து இந்த நோய்களாக கட்டுப்படுத்தலாம்.
சரிங்க சார், இப்போ வந்து எல்லா வகையான நோய்களுக்குமான கட்டுப்பாட்டு முறைகள்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த நோய் கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது ரசாயன மருந்துகளை பயன்படுத்தாமல் உயிரியல் முறையில் இந்த நோய்களை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வழி இருக்குங்களா?
இப்போ நிறைய மருந்துகள் பார்த்தோம், நம்ம புஞ்சான நோய்க்கு பாக்டீரியா, அப்புறம் நச்சுயிரி, இதுக்காக வந்து நிறைய ரசாயன மருந்துகளை பார்த்தோம். அதே மாதிரி உயிரியல் முறை கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. இதே மாதிரி கொண்டுலாம் 4 வகையை பயன்படுத்தலாம் அந்த உயிரியல் முறை கட்டுப்பாடு. நிறைய உயிரியல் காரணிகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாக்டீரியா உயிரியல் காரணி வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் அப்படிங்கிறது வந்து நன்மை தரும் பாக்டீரியாக்கள். அதே மாதிரி ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்கிறோம், அது நன்மை தரும் பூஞ்சானங்கள். நன்மை தரும் பாக்டீரியாக்கள் பூஞ்சானங்களை வந்து உயிரியல் கட்டுப்பாடுக்கு பயன்படுத்தலாம். இப்போ அந்த சூடோமோனாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்புகள் இருக்குது, வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுது, நோயும் கட்டுப்படுத்துது. ட்ரைகோடர்மா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாடல் நோய், பேரழுகல் நோய், இதே மாதிரி நோய்களை அந்த ட்ரைகோடர்மாங்கிற பூஞ்சானம், ஒன்று பாக்டீரியா ஒன்று பூஞ்சானமாக கட்டுப்படுத்தலாம். இது தமிழ்நாடு வேளாண் பழையத்துலேயும் கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம் விவசாயம்னு பார்த்தீங்கன்னா விதை நேயத்திலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். விதை நேயத்தை பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் வந்து 1 கிலோ விதைக்கு 10 கிராம் நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஊற வச்சு நடலாம், இல்லாட்டி அப்படியே கலந்து கூட நீங்கள் வந்து குழித்தட்டில் போடலாம். குழித்தட்டிலே கூட நீங்கள் நினச்சி கூட விடலாம், தப்பு கிடையாது. 10 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து குழித்தட்டிலே நினைகிற மாதிரி ஒரு 10வது நாளில் விட்டால் கூட தப்பு கிடையாது. அந்த நான் சொன்ன அந்த நாட்டலுக்கு நோயெல்லாம் கட்டுப்படுத்தும். அடுத்தது வந்து நடவு வயலுக்கு போகிறீங்க. நடவு வயலுக்கு போகும்போது எடுத்து நடும்போது ஒரு ட்ரேயில் வந்து ஒரு 10 கிராம் 1 லிட்டர், 1 லிட்டருக்குன்னா அதுக்கு தேவையான எவ்வளோ லிட்டர் தண்ணி வேணுமோ அதை எடுத்துகிட்டு 1 லிட்டருக்கு 10 கிராம், அப்போ வந்து 10 லிட்டர்னா 100 கிராம் அந்த சூடோமோனாஸ் கலவையை கலந்துட்டு இந்த வேர்களை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அதில் ஊற வச்சிங்கன்னா அந்த பாக்டீரியா அந்த வேரை இது பண்ணு, அதுலேருந்து நீங்கள் நடவு பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுது, இந்த வாடல் நோய் இந்த வேர் மூலமாக பரவுதோ இல்லாட்டி மண்ணில் இருக்கிற வாடல் நோய் காரணிகளுக்கெல்லாம் இந்த சூடோமோனாஸ் வந்து எதிர்ப்பு திறன் கொடுத்து அதோட தன்மையை வந்து வீரியத்தன்மையை வந்து குறைக்கும். அதுக்கப்புறம் 35வது நாள் 50வது நாள் இதில் வந்து நீங்கள் தெளிக்கலாம். தெளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5 கிராம் 1 லிட்டர் 0.5%. அதை தெளிக்கும்போது நல்ல முதலே சொன்ன ஊக்குவிக்கும் தன்மை இருக்குது அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்கும், பயிருக்கும் நல்ல வளர்ச்சி கொடுக்கும், கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி. இடையில 2-3 கருகள் நோய் சொன்னேன், முன்கருகள் பின்கருகள் செப்டோரியா இலைப்புண்ணி இதே மாதிரி இலைப்புள்ளி நோய்கள்லாம் வந்து இது வந்து பாதுகாக்கிறது. அது வந்து இங்கே வந்து ஒரு 30வது நாள் 45 அப்புறம் 60 15 நாள் இடைவெளியில் 3 முறையில் தெளிக்கலாம். தெளித்து நீங்கள் வந்து இதே மாதிரி உயிரியல் முறை கட்டுப்பாடுக்கலாம். ட்ரைகோடர்மாவே நீங்கள் இதே மாதிரி பயன்படுத்தலாம். ட்ரைகோடர்மா தெளிக்க மாட்டோம், விதை நீத்தியாக பயன்படுத்தலாம். நாற்றங்கள் பகுதியிலையும் நீங்கள் வந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி வேரழுகள் வாட நோய் அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா விவசாயிகள் வந்து மருந்து மட்டும் பயன்படுத்தாமல் சிலவங்க ஆர்கானிக்னு போகிறாங்க, அது உயிரியல் முறையை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. வயல்வெளி நல்லா வந்து சுத்தமாக இருந்ததுன்னா அந்த உயிரியல் முறை கட்டுப்பாடும் ஒரே ஒரு மருந்து பயன்படுத்தினா போகிறோம். நிறைய மருந்து சொல்கிறோம், ஒன்று இல்லாட்டி ரெண்டு மருந்து பயன்படுத்தினாலே வந்து நல்ல மகசூலை எடுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் நம்ம மழை காலம் அதெல்லாம் இருக்கும்போது நிறைய நோய்கள் பரவ ஏதுவாக இருக்கனால நீங்கள் உயிரியல் முறையை கடைபிடிச்சிட்டு அது கூட ரசாயன மருந்து ஒன்று ரெண்டு மருந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உயிரியல் முறையில் இன்னொன்று, வயல்லே நீங்கள் வந்து சாயில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம், கடைசி உழவில் சூடமோனாஸை வந்து கலந்து போடலாம். தொழு உரத்தோட சூடமோனாஸ் ஒரு 2.5 கிலோ 3 பாக்கெட், ஒரு பாக்கெட்டுங்கிறது 1 கிலோக்கு கிடைக்கும், ஒரு 3 பாக்கெட் 4 பாக்கெட் வாங்கி தொழு உரத்தோடு கலந்து கடைசி உழவில் விடும்போது அந்த மண்ணிலேயே வந்து நம்ம சூடமோனாஸ் கலந்துருது. ஸோ வயலில் விடலாம், விதை நேர்த்தி, நாற்றங்கால் நேர்த்தி, அப்புறம் தெளிப்பு முறை, இந்த 4 வகையில் பயன்படுத்தலாம். நட்டம் 30 நாள் டஸ்டிங் சொல்கிறோம் இல்லையா, அப்படியே தூவுற மூலம் பயன்படுத்தலாம். தொழு உரத்தோடையும் கலக்கலாம், அப்படியே மண்ணோட கலந்து தூவும் செய்யலாம். 30 நாள் இந்த வாடல் நோய்க்கெலாம் தூவும் செய்யலாம். தெளிக்கணும்னு கிடையாது, தூவும் செய்யலாம். அந்த மண்ணில் அது பரவிக்கும், ஏன்னா அது பாக்டீரியானால அதோட வீடு அது தானே. நிறைய மருந்துகள் சொன்ன, மேங்கோ சோப், காப்பர் ஆக்சிக்ளோரைடு, எல்லாமே காலை இல்லாட்டி மாலை வழியில் தேவையான அளவு தான் பயன்படுத்த வேண்டும். இப்போ 0.1% இல்லாட்டி 0.2%, அதாவது 1 கிராம் 1 லிட்டர், 1 மில்லி 1 லிட்டர், அது என்ன சதவீதம் கொடுத்துருக்கோ அந்த வகையில் தான் நீங்கள் வந்து மருந்தை பயன்படுத்தலாம். அதிகமாக பயன்படுத்தினா என்ன அப்படின் போது, ஒன்று நம்ம பண செலவு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அது அளவுக்கு அதிகமாக போகும்போது செடி கருகவும் வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாமல் அதை பயன்படுத்துகிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒட்டுந்திரவும் நீங்கள் சேர்த்து மருந்து பயன்படுத்த வேண்டும். சில செடிகளில் வந்து தக்காளி பிரச்சனை இல்லை, சில செடியில் வந்து ஒட்டுந்திரவம் பயன்படுத்தாமல் ஒட்டாது, இலையில் மருந்து ஒட்டாது, ஒட்டுந்திரவம்னு கிடைக்கும், சோப்பு டீ பால் அது மாதிரி கிடைக்கும், அது 1 மில்லி 1 லிட்டர், அதில் கலந்து ஒட்டுந்திரவம் பயன்படுத்தியும் காலையில் இல்லாட்டி மாலை வழியில் மருந்து தெளிக்க வேண்டும். அந்த முறைகளை பயன்படுத்தி கரெக்டான தேவையான மேலாண்மை முறைகளை கடைபிடிச்சானா நல்ல மகசூலாக எடுக்கலாம்.
சரிங்க சார், இப்போ வந்து இந்த தக்காளியில் வரக்கூடிய நோய்கள் அதற்கான கட்டுப்பாட்டு முறைகள் எல்லாமே சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நோய் வந்ததுக்கப்புறம் அதற்கான மருந்து அடிக்கிறது அப்படிங்கிறத விட அது வராமலே தடுக்கிறதுக்கான வழிகள் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வழிகள் இருக்குங்களா?
வராமலே தடுக்கணும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை மேலாண்மை முறைகளை உரிய முறையில் கடைபிடிக்கிறது தான். சரியான பருவத்தில் நடவு செய்ய வேணும். தக்காளி ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி போடுவாங்க. சரியான பருவம், அதாவது நம்ம வந்து மழை காலத்தில் நம்மளோட தக்காளி பருவம் வந்து 30-40 நாளில் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நோய் பிரச்சனை வரும். ஸோ அது தக்க நம்ம முன்னேற்பாடாக சரியான பருவத்தில் தேர்வு, நேரம் தேர்வு, அதுக்கப்புறம் விதை வந்து நோயற்ற விதையாக இருக்கணும். அந்த விதையிலேயே வந்து பூஞ்சானமோ வேறு காரணிகளோ இருந்ததுன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து உங்கள் பிரச்சனை ஆகும். ஸோ நோயற்ற விதைகளை வந்து தேர்வு செய்து சரியான இடத்துல வாங்க வேண்டியது. விதை வாங்கிட்டானா அதுக்கப்புறம் நம்ம கையில் தான் இருக்குது. அப்புறம் விதை நேர்த்தி, உயிரியல் முறையோ ரசாயன முறையோ விதை நேர்த்தி பண்ணி, நான் சொன்ன மேலாண்மை முறைகளில் நைலான் நட்டு, அதே மாதிரி தேவையான டைமில் 30-45 நாள் மருந்து, 1-2 மருந்து கரெக்டான முறையில் கடைபிடிச்சாலே நோய் வராமல் தடுக்கணும். அந்த சீதோஷ்ணலையும் இருக்குது முக்கியமாக, அப்படி நல்ல நேரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நோய் வராமல் கொண்டு வரலாம். அப்படியே 1-2 நோய் இருந்தாலும் 1-2 மருந்தே போதும், நிறைய மருந்து அடிக்கணும் கிடையாது, 1-2 மருந்தே அடித்து நீங்கள் நோயை வந்து கண்டுபிடித்தலாம்.
சரிங்க சார், இப்போ நோய்களுக்கான அறிகுறிகள் சொல்லும்போது அந்த நோய் வந்து இந்த நோய் தானா அப்படிங்கிறத வந்து உழவர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான ஆலோசனைகள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க யார் அணுகுனா கிடைக்குங்க?
எந்த பகுதியாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் பக்கத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பிள்ளையத்தை சேர்ந்த ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குங்க, அங்கே எல்லா ஆராய்ச்சி நிலையத்துலேயும் அங்கே பயிர்நோயத்துறை பேராசிரியர் இல்லாட்டி அங்கே தகுதியான பேராசிரியர்கள் இருப்பாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து அந்த நோய்க்கான இதை காமிச்சாலே வந்து அவங்க வந்து என்ன நோய், அதுக்கு என்ன மருந்து அப்படிங்கிறத வந்து தெளிவான முறையில் இந்த என்ன மருந்து அடிக்கலாம் சொல்லிடுவாங்க. இங்கே வேளாண்மை பள்ளிகளத்துலையும் பார்த்தீங்கன்னா பயிர் நோயியல் துறை இருக்குது, இது தவிர தனியாக காய்கறி துறையிலையும் உதவி பேராசிரியர் இருக்காங்க, நோயியல் துறை பேராசிரியர் இருக்கும். நீங்கள் வந்து அங்கே அணுகி கூட உங்கள் பிரச்சனைகளோ இல்லாட்டி எந்த நோயோ காமிச்சாங்கன்னா அதுக்கான தகுதியான ஆலோசனைகளை வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம். இங்கே கோயம்புத்தூர் பை நோயியல் துறையில் பார்த்தீங்கன்னா மருதமலை ரோட்டில் இருக்க இது வந்து 0422-6611-226 226. காய்கறி துறையினு எடுத்துக்கிட்டனா 0422-6611-283-283. உங்களுக்கு தேவையான போது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் தொலைபேசிலையும் நீங்கள் அணுகலாம், தொலைபேசியில் தகுந்த பேராசிரியர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நேரில் பார்த்தா தான் எந்த நோயுமே வந்து நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஒரு ரகத்தில் சொல்லுவீங்க, அது நேரில் காமிச்சோன்னா இன்னும் வசதியாக இருக்கும். நேரில் உங்களால் வர முடியுங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் நேரில் அதை வந்து நீங்கள் காமிக்கலாம். காமிக்கும்போது அதுக்கு தகுதியான மேலாண்மையை நாங்கள் சொல்லுவோம்.
நன்றி சார். இது வரைக்கும் இந்த தக்காளியில் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கான முறைகள் பற்றி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. நேயர்கள் விவசாயிகள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். வணக்கம். நேயர்களே, இதுவரை தக்காளியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து கூறிய விவரங்களை கேட்டோம். நீங்கள் கேட்ட இந்த விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கும் என்று நம்புகிறோம்.